بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبد الله ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال الله تعالى في محكمه تنزيل وفرقان مجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي قد آتيتني من الملك وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين صدق الله العليم وقال نبينا كريم صلى الله عليه وسلم من خاف عجلج ومن عجلج بلغ المنزل ألا إن في الأتى الله الغالية ألا إن في الأتى الله الجنة أو كما قال عليه الصلاة والسلام ஆமீந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ஹே வல்லோ ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த ரப்புல் இஸ்ஸத்தின் அருள்பட்ட எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சேர்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபே தாபியீன்கள் நல்லடியாக சாலிஹீன்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிறை சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அல்லாஹ் இறை கட்டளை ஏற்று அவனுடைய தூதரும் நமக்கு நமது வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்தார்களோ அவ்விடயங்களை நாம் முழுதாக எடுத்து நடக்க வேண்டும் என்றும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு நமது வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை தடை செய்து வாழுமாறு கட்டளை பிறப்பித்தார்களோ அவர்கள் நாம் தவிர்த்து வாழ வேண்டும் என்று முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தை நற்கற்றை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ் குசுபானஹு வதஆலா அவரால் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கண்ணியமான ஒரு உன்னதமான ஒரு நிம்மதியான சந்தோஷமான மார்க்கத்திலே எங்களை படைத்து வைத்திருக்கிறான். யார் இந்த மார்க்கத்தை தீனாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். அல்லாஹ் திருமறை சொல்கின்றான், மார்க்கத்தை தனது கொள்கையாக மார்க்கமாக எடுத்துக் கொள்வாரோ அல்லாஹ் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் நடிகர்களே, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் முஸ்லிமா இருக்கலாம் அல்ல முஸ்லீம் அல்லாமல் இருக்கலாம், ஒவ்வொரு நோக்கங்கள் ஒவ்வொரு தேவைகள் இருக்கிறது. பிறக்கின்ற குழந்தை, அந்த குழந்தை பிறந்த உடனேயே தன் தாயின் பக்கம் பால் அருந்த தேவையுடையதாக இருக்கிறது. இப்படி கட்டம் கட்டமாக அந்த குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது, அது ஒரு வயது அடைந்து வருகின்ற பொழுது சில விளையாட்டு பொருட்களின் மீது ஆசை வைக்கிறது. இன்னும் சில காலம் செல்லும் பொழுது நானும் மதரசாவுக்கு செல்ல வேண்டும், நானும் தந்தையோட பள்ளிக்கு செல்ல வேண்டும், நானும் மற்ற மாணவர்கள் போன்று பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு ஆசை வைக்கிறது. இப்படி வருகின்ற பொழுது கல்வி பொதுத்தரா சாதாரணத்தை அந்த குழந்தை எட்டிக்கொள்கின்ற பொழுது, இந்த பரீட்சையிலே நான் எவ்வாறேனும் சித்தி அறிய வேண்டும், உயர்தரத்தில் நான் கணித பிரிவில் அல்ல விஞ்ஞான பிரிவில் நான் கல்வி கற்க வேண்டும், எனது வாழ்க்கையில் நான் சில விடயங்களை சாதிக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை உள்ளத்தே கொள்ள ஆரம்பிக்கிறது. அதே போன்றுதான் ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அவருடைய பெற்றோர்கள் எண்ணுகிறார்கள், என்னுடைய ஒரு குழந்தையை என்னுடைய மகனை நாளை சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக வாழ செய்ய வேண்டும், அவன் ஒரு டாக்டராக அவர் ஒரு என்ஜினியராக ஒரு சிறந்த ஒரு ஆலயமாக சமூகத்திலே வர வேண்டும், நாடு மக்கள் புகழ்கின்ற மாதிரி எனது மகன் சமூகத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசிரியர்கள், பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் நினைக்கிறார்கள், எனது மகளை நாம் படிப்பித்து நல்ல ஒழுக்கமாக பக்குவமாக வளர்த்தெடுத்து உரிய முறையிலே எனது மகளை நல்ல ஒரு இடத்திலே திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும், அதன் மூலமாக நாங்கள் பேர குழந்தைகளை காண வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசை வைக்கிறார்கள். அந்த குழந்தைகளும் நாளடைவில் திருமணத்துக்காக ஆசை வைக்கிறார்கள். அதுக்கு பின்னால் ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு வாகனம் வாங்க வேண்டும், ஒரு நிரந்தர தொழில் ஏதாவது செய்து கொள்ள வேண்டும் என்று இன்னொரு ஆசைகளை குள்ளத்திலே குடிகொண்டவனாகத்தான் உள்ளத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாமல் இருந்தாலும் சரி. கண்ணியத்துக்குரிய பெரியோர் லட்சவர்களே, நாங்கள் உள்ளத்திலே கொள்கின்ற இந்த ஆசைகள், இந்த நோக்கங்கள், எங்களுடைய லட்சியங்கள் எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் ஒருவேளை அது சாத்தியமாகலாம், சில வேளை அசாத்தியமாகலாம், நடைபெறாமல் போகலாம். ஆனால் அது நஷ்டம் கிடையாது. நான் உலகத்திலே என்ன ஒரு வாகனம் வாங்கிக் கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே, அல்லது எனக்கு ஒரு நிரந்தர வருமானத்துக்குரிய ஏற்பாட்டை நான் செய்து கொள்ளவில்லையே, அல்லது எனது மகளை ஒரு டாக்டருக்கு திருமணம் முடித்துக் கொள்வது சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையே என்கின்ற சில ஆசைகள் நிராசையாகலாம். ஆனால் அவைகள் நிரந்தரம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் வரவேண்டிய ஆசை, வரவேண்டிய தேவை, வரவேண்டிய நோக்கம், நான் முஸ்லீமாக பிறந்திருக்கிறேன், முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனது கடைசி நேரம் நல்ல முடிவாக ஆக வேண்டும், நான் மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் என்ற ஆசையோடு ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, பிறக்கின்ற எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடமும் அதுதான். இன்றைய காலத்தில் நாங்கள் தொழில்நுட்பம் தலைவிரித்தாடுகின்ற ஒரு காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவம் எம்மை தேடி வந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் மார்க்க அறிவை கொடுக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றிய விளக்கத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால், எந்த குழந்தைகளின் மூலமாக நாங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ, எந்த குழந்தைகள் நாளைக்கு எங்களுக்கு துவா செய்யும் என்று ஆசைப்பட்டோமோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதே குழந்தைகள் இரத்த கண்ணீர் அடிப்பதற்குரிய காரணமே நாம் மாறிவிடுவார்கள். அல்லாஹ் திருமறை சொல்கின்றான், இன்ன அம்பாலுக்கும் வா உலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு ஃபித்னாவுக்குரிய பொருள்கள். எப்பொழுது அந்த குழந்தைகள் நேரான வழியிலே வழிநடத்தப்படாவிட்டால், அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கம் கற்பிக்கப்படாவிட்டால், அந்த குழந்தைக்கு மார்க்க அறிவு சொல்லிக் கொடுக்கப்படாவிட்டால், பெரியாரோடு எவ்வாறு நடக்க வேண்டும், சிறு குழந்தைகளுக்கு எவ்வாறு நடக்க வேண்டும், பெற்றோருக்கு எவ்வாறு கண்ணியம் செலுத்த வேண்டும், சமூகத்தை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பேச்சுவார்த்தை அமைய வேண்டும் என்ற பண்புகள் இவர்களுக்கு கொடுக்கப்படாவிட்டால், நாளை சமூகத்தின் பிரச்சனைக்குரிய ஒரு காரணியாக இவர்கள் மாறுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டியது, என்னுடைய மௌத்துடைய தருணம், மலக்குல் மௌத் வருகின்ற நேரம் என்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்க வேண்டும், ஒருமுறை ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் நேற்று இரவு உளித்திரை கொண்டு காலையிலே எழுந்திருந்தோம். இரவு உளித்திரைக்கு செல்லும் பொழுது அல்லாஹும்மா பிஸ்மிக்க அமூது வாஹியா, யா அல்லாஹ் நான் மரணிக்கிறேன், என்னை எழுப்பாட்டுவாயாக என்று துவா ஓதிவிட்டு நாங்கள் நித்திரைக்கு சென்றோம். காலையை அடைந்த போது எழுந்திருக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், மரணித்ததன் பின்னால் எங்களை எழுப்பாட்டி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று நாங்கள் துவா ஓதினோம். நேற்று இரவு படுத்த நாங்கள் அப்படியே படுத்த படுக்கையாக இருந்தால், அந்த படுக்கையில் வைத்து எங்களுடைய ரூஹுகள் கைப்பற்றப்பட்டிருந்தால், இன்று நான் ஜனாதாவாக இருந்தால், இன்று ஜும்மாவுக்கு சமூகம் தர வேண்டிய நாங்கள், ஜும்மாவிலே பிரசங்கமாகக்கூடிய நாங்கள், அல்லது நான் இன்று ஒரு மையத் என்ற பெயரோடு இருந்தால், யோசித்து பாருங்கள், நான் என்னுடைய மனைவியின் கடமைகளை முறையாக நிறைவேற்றிருக்கிறேனா, எனது குழந்தைகளுடைய கடமைகளை நான் நிறைவேற்றிருக்கிறேனா, எனது பக்கத்து வீட்டாருடைய கடமைகளை நான் நிறைவேற்றிருக்கிறேனா, அல்லது என்னுடைய குழந்தைகளின் கடமைகளை நான் நிறைவேற்றிருக்கிறேனா, சமூகத்துக்கு என்ன என்ன ஆக வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்களோ அவைகளை நான் நிறைவேற்றினேனா, அல்லது சமூகத்திலே பாவம் நடப்பதற்கு நான் ஒரு பாலமாக இருந்தேனா, சமூகத்திலே அநியாயம் நடப்பதற்கு, சமூகத்திலே வாலிபர்கள் தீர்க்கெட்டு செல்வதற்கு, சமூகத்திலே சீதனம் என்ற ஒரு கொடிய தன்மை வருவதற்கு நான் காரணமாக இருந்தேனா? யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நிலையில் நான் மரணித்திருந்தால் என்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும்? என்னை கொண்டு போய் கபருக்குள்ளே வைத்தால் எனக்கு எவ்வாறு கேள்வி எனக்கு கேட்கப்படும்? எனக்கு நாளை மஹ்ஷர் தருவதிலே நான் அல்லாஹ்வுடைய அரசின் நிழலில் இருப்பேனா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த வியர்வை வெள்ளத்திலே நான் தத்தளித்துக் கொண்டிருப்பேனா? அந்த சலாஃபை முத்தகின் பாலத்தை நான் மின்னல் வேகத்திலே கடப்பேனா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லது தத்தளித்து தத்தளித்து அதற்கு கீழாக இருக்கின்ற நரகத்திலே நான் விழுந்து விடுவேனா? கணிக்கக்கூடிய தெரியோர் சகோதரர்களே, அருமைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மவுத் எந்த அளவுக்கு என்று சொன்னால் கையிலே எடுத்த சாப்பாட்டு கவரத்தை வாய்க்குள்ளே போடுவதற்கு முன்னால் மவுத் வந்துவிடும். ஒரு சலாம் கொடுத்து அடுத்த சலாம் கொடுப்பதற்கு முன்னால் மவுத் வந்துவிடும். ஐனமா தகூனு இதிருக்கும் மவுத் வலவு குந்தும் ஃபீ புருஜி முஷையதா. அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் பலமான கோட்டைக்குள் இருந்த போதிலும் சரி, நேரம் வந்துவிட்டால் லா யஸ்தக்திமூன ஸாஅதன் வலா யஸ்தஅஹிரூன், கொஞ்சமும் முற்படுத்தப்படவும் மாட்டாது, பிற்படுத்தப்படவும் மாட்டாது, ரூஹு வாங்கியே தீரப்படும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், வயல்பராக இருக்கலாம், அல்லாஹ் சொல்கின்றான் அந்த மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அல்லாஹ் ஏன் சுவை என்று சொல்கிறான்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒன்றோ அந்த மௌத்து இனிப்பானதாக, இன்பமானதாக, லேசானதாக இருக்கும், அல்லது அந்த மௌத் கஷ்டமானதாக, வேதனைக்குரியதாக, நஷ்டத்துக்குரியதாக ஆகிவிடும். கணித்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்தை தந்தனுடைய நோக்கம் லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, நாளை நீங்கள் உங்களில் யார் நல்ல மனித செய்து நல்ல மனிதனாக சொர்க்கத்துக்குரிய மனிதனாக யார் வருகின்றீர்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டித்தான். மாற்றமாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வந்தவர்கள் கிடையாது. இந்த உலகத்துடைய இன்பங்களாக இருக்கலாம், இந்த உலகத்தின் துன்பங்களாக இருக்கலாம், எதுவும் நிரந்தரம் கிடையாது, எல்லாமே தற்காலிகம். உலகத்திலே பிறந்த எங்களுக்கு ஒரு நொடியும் அல்லாஹ்வை மறந்து வாழ முடியாது. அது மிகவும் கஷ்டத்திற்குரிய சந்தர்ப்பம், கவலைக்குரிய சந்தர்ப்பம். என்னுடைய தாய், என்னுடைய மனைவி, என்னுடைய ஒரே மகன் மரணித்து விட்டால் கவலைதான், சஞ்சலம்தான், துக்கம்தான். சொல்ல வேண்டியது இன்னாலில்லாஹி வ இன்னாலே ராஜூன். நீ மட்டுமல்ல மகனே, நீ மட்டுமல்ல மனைவி, நீ மட்டுமல்ல என்னுடைய தாய், நானும் தான் நாளைக்கு உன்னிடம் வந்து சேர இருக்கிறேன், எனக்கும் மௌத் இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்லிக் கொடுத்தான், இன்னக மய்யுதுன் வ இன்னஹும் மய்யுதூன். நபியே, நீங்களும் மரணிக்க கூடியவர்கள், உங்களோடு இருக்கின்ற அனைவருமே மரணிக்க கூடியவர்கள். அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை அடைந்து வருகின்ற இன்பமான சந்தர்ப்பம், சந்தோஷமான நேரம், தன்னுடைய மனைவியோடு ஒன்று சேர்கின்ற நேரம், அந்த சந்தர்ப்பத்திலும் கூட ஒரு மனிதனுக்கு படைத்த ரப்பை மறந்துவிட முடியாது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் காலை எழுந்தது முதல் இரவு தூங்க செல்லும் வரைக்கும், பிறந்தது முதல் மரணிக்கும் வரைக்கும் அல்லாஹ்வை சிந்தித்த வாழ்க்கை தான் ஒரு முஸ்லீமால் இந்த உலகத்திலே வாழப்பட வேண்டும். அப்படி செய்யப்பட்டால் மாத்திரமே நாங்கள் உண்மையான சாலிகான ஒரு நல்ல மௌத்தை எங்களால் அடைந்து கொள்ள முடியும். வாலிபர்களே, கணேசுக்குரியர்களே, இன்றைய காலத்தை சற்று சந்தித்து பாருங்கள். சமூகத்திலே அனாச்சாரம் எப்படி தொலைவிரித்தாடுகிறது, வட்டி அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இவன் சமூகத்துக்கு மத்தியில் அடிபட்டிருக்கிறது. சில பின்தங்கிய பிரதேசங்களிலே சிலர் கோல் பண்ணி கேட்கிறார்கள், இந்த வங்கியில இருந்து எங்களுக்கு உண்டா செல்வதற்கு பணம் தருகிறார்கள், எடுக்க முடியுமா, வட்டிக்கு பணம் எதற்காக வேண்டி? உம்ராவுக்கு செல்வதற்காக வேண்டி. வட்டிக்கு பணம் எதற்காக வேண்டி? ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக வேண்டி. பின்தங்கிய மக்களை அவர்கள் கையாண்டு பாமர மக்களிடம் சென்று பணத்தை கொடுத்து வட்டிக்கு கொடுத்து அந்த புனிதமான அந்த காரியத்தை அந்த பயணத்தை பாழ்படுத்தி விடுகிறார்கள். கணித்துக்குரிய பெரியவர்கள் சூழலே, அதே போன்று நாங்கள் விவசாயம் செய்து வாழ்கிறோம், விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பயிர் நிலங்களுக்கு உரம் பசலைகள் வட்டிக்கு தருகிறார்கள். அதை நாங்கள் கொண்டு போய் அந்த வயலிலே போட்டு எங்களுடைய முயற்சியையும் பாழாக்கி கஷ்டத்தையும் பாழாக்கி வியர்வையை வீணாக்கி அந்த கஷ்டப்பட்ட உழைப்பை ஹராமாக எடுத்துக் கொண்டு வந்து மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் சாப்பிட கொடுக்கிறோம். ஏன் சொல்லுவார்கள், ஒரு பானையிலே பால் இருந்தால் ஒரு துளி விஷம் போட்டால் போதும் முழு பாலுமே விஷமாகிவிடும். அது போன்று நாங்கள் ஒரு பகுதியை ஹராத்திலே கொண்டு வந்து சேர்த்தோம், முழு லாபத்தையுமே ஹராமாக்கிக் கொண்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காலையிலே எழுந்ததும் தொழிலுக்காக சென்று கஷ்டப்பட்டு வியர்வை சிந்து வெயிலே காய்ந்து சம்பாதித்த 1500 ரூபாய் பணம் மாலை வீட்டுக்கு வருகின்ற பொழுது அங்கே ஸ்விஃப்ட் டிக்கெட் என்றால் தெரியும் என்று நினைக்கிறேன். அந்த ஸ்விஃப்ட் டிக்கெட்டுக்காக வேண்டிய ஒரு 20 ரூபாயை கொடுக்கிறோம், 40 ரூபாய் 60 ரூபாய் கொடுத்து பார்த்தால் அவருக்கு கடைசி ஒரு 60 ரூபாய் கிடைக்கிறது. அவர் பார்க்கிறாரு, எப்படியோ போன பணம் திரும்பி வந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி அந்த 60 ரூபாய் சேர்க்க போட்டு வராரு. இப்ப அன்றைய தினம் இவர் சம்பாதித்த பணம் 1500 ரூபாய் தான். அந்த 60 ரூபாயை ஹராத்துக்காக வேண்டி கொடுத்தார், அந்த ஸ்விஃப்ட் டிக்கெட்டுக்காக வேண்டி, அந்த வாசனா சம்பத்துக்காக வேண்டி கொடுத்தார். இவருக்கு மீண்டும் கிடைத்தது 60 ரூபாய் தான். அதையும் சேப்பிலே போட்டுக் கொண்டு வந்தார். அவர் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி சம்பாதித்த அந்த பணத்திலே 60 ரூபாய் ஹலாலான பணத்தை கொடுத்து மீண்டும் ஒரு 60 ரூபாய் ஹராம் எடுத்து சேப்பிலே போட்டு அந்த முழு 1500 ரூபாய் அவர் ஹராமாக கொண்டு விட்டார். இதை கொண்டு வந்து மனைவிக்கு சாப்பிட கொடுக்கிறார்கள், இதை கொண்டு வந்து நாங்கள் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்கிறோம். நாங்கள் சோற்றைத்தான் சாப்பிட கொடுத்தாலும் ஹராத்தை கொடுக்கிறோம் என்று நாங்கள் ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் அங்கே வந்த பணம் ஹராத்தில் இருந்து பெறப்பட்டது? கணேசுக்குரிய தெரியவுள்ள சூழலே, ஹலாலாக சம்பாதித்து ஒரு மதுவானத்துக்காக செலவழிப்பதும் சரி, ஹராமாக சம்பாதித்து அதை சோறு சாப்பிடுவதற்கு சோறு சாப்பிடுவதற்கு பயன்படுத்தாலும் சரி, இரண்டுமே ஹராம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியவர்கள் சோழலே, இஸ்லாம் சொல்லித் தருகிறது திருமணம் முடிக்கப் போகின்றீர்களா, அந்த திருமணத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஹலாலாக்கியிருக்கிறான், ஆழமாக்கியிருக்கிறான். அந்த திருமணம் எவ்வாறு நடைபெற வேண்டும், அந்த திருமணம் எவ்வாறு நிகழ வேண்டும், இன்று என்னுடைய சகோதரிக்கு திருமணம் அல்லது என்னுடைய வீட்டிலே ஒரு திருமணம் என்று சொன்னால் அன்றைக்கு மணமகளின் பெற்றோருக்கு தொழுகை கிடையாது, அல்லது மணமாலை சோடித்து வைத்து விடுகிறோம், அந்த மணப்பெண்ணுக்கு அன்றைய தினம் தொழுகை கிடையாது, அல்லது வீட்டிலே ஒரு ஜனாஸா, என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள், என்னுடைய தந்தை மறந்து விட்டார்கள், என்னுடைய உறையாளர் குழந்தை மறந்து விட்டார், என்னுடைய மனைவி மறந்து விட்டார், அதற்காக வேண்டி உயிரோடு இருக்கின்ற எவருக்கும் தொழுகையை வீணாக்கக்கூடிய தொழுகையை கலாவாக்கக்கூடிய சந்தர்ப்பமோ அனுமதியோ கிடையாது. மறுத்தல் யாராக இருந்தாலும் சரி, உயிரோடு இருப்பவர்கள் நேரத்துக்கு தொழுகையை நிறைவேற்றியாக வேண்டும். இந்த ஒரு சுண்ணத்தான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி, ஒரு சுண்ணத்தான ஒரு கடமையை அரங்கேற்றுவதற்காக வேண்டி எத்தனையோ பேருடைய பரவலான கடமைகள் பாலாகி போய் கொண்டிருக்கிறது. சுண்ணத் செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் பாவம் கிடையாது. ஆனால் தாடி வளர்ப்பது சுண்ணத், தாடி வலிப்பது ஹராம். நீங்க கேட்கலாம் எப்படி சொல்லி, ஒரு சுண்ணத்தை செய்தால் தான் நன்மை, விட்டால் பாவம் இல்லையே, அப்படியா இருந்தால் எப்படி தாடி வலிப்பது ஹராமாகலாம்? ஏன் தெரியுமா கண்ணித்துக்குரிய தெரியவர்கள் சொல்லே, சுண்ணத்தை விடுவது ஹராம் கிடையாது, ஆனால் சுண்ணத்தை தடுப்பது ஹராம். நன்றாக விலகிக் கொள்ள வேண்டும், சுண்ணத்தை தடுப்பது ஹராம். ஒரு மனிதன் திருமணம் முடித்து வலிமா விருந்து கூட போகிறார். நீங்கள் வலிமா கொடுக்க வேணாம் என்று அவர் தடை செய்து ஹராம். ஒரு மனிதன் மிஸ்வா செய்ய போகின்றார், நீங்கள் மிஸ்வா செய்ய வேணாம் என்று தடுப்பது ஹராம். அல்லாஹ்வால் ஆண்களுக்கு மட்டும் தரப்பட்டது இந்த தாடி. அழகாக கம்பீரமாக வளர்ந்து வருகின்ற அந்த தாடியை நாங்கள் வலிப்பது அந்த சுன்னத்தை தடை செய்வதற்கு சமன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, வாலிபர்களே, யோசித்து பாருங்கள், இன்றைய யகுதி நசராக்கள் எந்த அளவுக்கு திட்டமிட்டு இருக்கின்றனர் சொன்னால், தாடி வளர்க்காத எங்களுடைய வாலிபர்கள், தாடி வளர்க்காத எங்களுடைய வாலிபர்கள் ஒரு படத்தின் கதாநாயகனை பார்த்துவிட்டு தாடி வைக்கிறார்கள். இந்த தாடிக்கு எந்த நன்மையும் கிடையாது, பாவம் தான் கேட்டுக் கொண்டிருக்கிறது. சொன்னால் அருமை நாயகம் சொல்லவா வளர்ப்பவர்கள், அவர்கள் தாடியை வளருங்கள் சொன்னார்கள். மீசையை கத்தறியுங்கள், படத்திலே வந்த கதாநாயகனை பார்த்துவிட்டு மீசை வளர்க்கிறார்கள், நபியின் சுன்னாவுக்கு நேர்மாற்றம். அருமை நாயகம் சொல்லல்லா உழைத்தவர்கள் தலைக்கு எண்ணெய் போட்டு தலையை அழகாக செய்வார்கள். இன்றைய வாலிப சமூகம் ஒரு படத்தை பார்த்துவிட்டு தலைவிரி கோலமாக பாதையில திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். கரண்டை காலுக்கு கீழால் அணிவது பாவம். இன்றைய நவீன ஃபேஷனாக கரண்டை காலுக்கு மேலால் அணிவது வந்திருக்கிறது. அந்த ஃபேஷனை பார்த்து யாராவது கரண்டை காலுக்கு மேலால் அணிந்தால் அதை சுன்னா என்று சொல்ல முடியாது. அவர் யூதியத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார், அந்த நசராணியத்தை தான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதோ சொல்லிவிட்டார்கள், தாடியை வளருங்கள், கரண்டை காலுக்கு கீழால் அணிய வேண்டாம். ஆனால் தாக்கம் செலுத்தாத அந்த ஹதீஸ்கள் ஒரு அந்நியனுடைய கலாச்சாரம் எங்களுடைய வாலிபர்களுக்கு மத்தியிலே ஊடுருவி காப்பதை காண்கின்றோம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அதே போன்றுதான் திருமணம் என்று வருகின்ற பொழுது அதிலே எத்தனை அனாச்சாரங்கள், அதிலே எத்தனை அட்டூழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்த சஹாபி, மிகப்பெரிய செல்வந்த சஹாபி எந்த அளவுக்கு செல்லும் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், தொட்டதெல்லாம் அல்லாஹ் பொன்னாக்கி கொடுத்தான். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். சில அன்சாரி சஹாபாக்கள் சொன்னார்கள், உங்களுக்கு எங்கள் சொத்திலே பாதியை தருகிறேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொன்னார்கள், எனக்கு உங்கள் சொத்து வேணாம், மார்க்கத்துக்கு சென்ற வழியை காட்டித்தாருங்கள், சந்தைக்கு சென்ற வழியை காட்டித்தாருங்கள். அவர் செய்த வியாபாரம் தயிர் வியாபாரம், மோர் வியாபாரம், பால் வியாபாரம். சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு சொன்னால் கிட்டத்தட்ட மரணிக்கின்ற பொழுது 301 கோடி திருகங்கள் வீட்டிலே சொத்தாக, 301 கோடி. நபிகளுடைய மனைவி ஒவ்வொருவருக்கும் 50,000 திருகங்கள் ஹஜியாவாக கொடுத்தார்கள். ஒவ்வொரு பதில் சஹாபாக்களுக்கும் ஹஜியாக்களை கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 3,000 ஒட்டகங்கள், 1,000 ஆடுகள், 1,000 குதிரைகள் வீட்டிலே சொத்தாக. இந்த அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு நாள் சுபகுக்கு பள்ளிக்கு வருகின்றார்கள். ஆயுதம் அந்த அத்தர் மணக்கிறது. நபிசாக கேட்டால், அப்துல் ரஹ்மான் என்ன மணக்கிற ஏதாவது விசேஷமா சொன்னார்கள், ஆமியா ரசூலுல்லாஹ், திருமணம் முடிச்சிருக்கிறேன். நபிக்கு கூட சொல்லாமல் திருமணமா, யோசித்து பாருங்கள், நபி சொல்லாத துவா எவ்வளவு மகத்தானது. இது எங்களுக்கு படிப்பினை, வேறொன்றும் கிடையாது, இது எங்களுக்கு படிப்பினை. இன்றைய சமூகத்திலே திருமணம் நடக்கிறது, யாராவது ஒருவருக்கு சொல்லாவிட்டால் அவருடைய பகை மூண்டுவிடும், இதற்கு பின்னால் அவரை நான் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டேன், அவருடைய மகனை கலந்து நான் போக மாட்டேன், அது என்னுடைய மகனை கலந்து அவருக்கு சொல்ல மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே சொல்லவில்லை, சொன்னார்கள். அப்படி அப்துல் ரஹ்மான் சந்தோஷம், ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடுங்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அப்துல் ரஹ்மான் எனக்கு சொல்லிருக்கிறானே, நானும் துவாசித்திருப்பேன் தானே, அல்லாஹ் துவாசித்துக் கொண்டிருப்பானே, நபிக்கு சொல்லிருக்கிறானே. இந்த சமூகத்திற்கு வழிகாட்டினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இங்கே ஸல்லல்லாஹு சொன்னது வலிமா கொடுங்கள் சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் எவ்வளவு சீர்வெடுத்து சென்று கேட்டார்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன பொன் வீட்டால் பைக் தந்தார்களா, பெண் வீட்டால் வீடு கட்டி தந்தார்களா, அல்லது ஆட்டு மந்தை தந்தார்களா, அல்லது விவசாய நிலத்தை தந்தார்களா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களா? இல்லை. ஏன்? அந்த சீதனம் இஸ்லாத்தில் முற்று முழுதாக தடுக்கப்பட்டது. ஒரு சமுதாயத்திலே சில விடயங்கள் சம்பிரதாயமாக மாறிக்கொள்வது என்று சொன்னால், இன்றைய வாலிப சமூகம், அந்த சகோதரர்களே நாங்கள் முன்வர வேண்டும், நான் சிதறம் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒருவர் முன்வந்தால் அவரை சில சமூகத்தில் கேவலமாக பார்க்கிறார்கள். வாலிப்பு சமுதாயத்திலே ஒரு 50 பேர் ஒரு 100 பேர் முன்வர வேண்டும், நான் திருமணம் முடிக்கின்ற பொழுது சீதம் எடுக்க மாட்டேன், வீட்டில் இருக்கின்ற பெற்றோர் மகனுக்கு சொல்ல வேண்டும், மகன் நீ சீதம் எடுக்க கூடாது, நீ சம்பாதித்து நீ வீடு கட்டி உன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக வாழு, என்னுடைய தங்கச்சியையும் நான் சீரெடுக்கின்ற மாப்பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேன் என்று ஒவ்வொரு குடும்பத்தினரும் மாறினால் சுபஹானல்லாஹ் முழு நாடுமே முழு ஊரும் மாறிவிடும், எந்த சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் சொல்லுங்க திருமறையிலே, இன்னல்லாஹ லா யுகைரு கவ்மன் ஹத்தா யுகைரு மா பி அன்ஃபுஸிஹிம், நீங்கள் நீங்களாக திருந்தாத வரை அல்லாஹ் ஒருபோதும் ஒரு சமூகத்தை திருத்த மாட்டான். முதலே நான் சொல்கின்ற என்று ஒருவர் முன் வருவோம், நான் செஞ்சு ஆற்றுகின்றேன், என்னுடைய தங்கச்சிக்கு நான் செஞ்சு ஆற்றுகின்றேன், என்னுடைய தாத்தாவுக்கு நான் செஞ்சு ஆற்றுகின்றேன், அவர் மகத்தீர் வலுக்கின்ற மாப்பிள்ளைக்கு நான் பொன் கொடுக்க மாட்டேன் என்று சமூகத்திலே முக்கியஸ்தர்கள் ஆலிங்கர் முன்வருவோம், படித்த மக்கள் முன்வருவோம், ஏனையவர்கள் நிம்மதியாவது சமுதாயத்தை காணலாம். அருமை நாயகம் சொன்னார்கள், யார் யாசகத்தின் வாசலை திறப்பாரோ, யார் யாசகத்தின் வாயை திறப்பாரோ அல்லாஹ் அவருக்கு வறுமையின் வாயிலை திறந்து கொடுத்துடுவான். கணித்துக்குரிய பெரியவர்கள் சொல்லி இஸ்லாம் என்ன கூறு என்று சொன்னால், இஸ்லாத்தின் அடிப்படை என்னவென்று சொன்னால், திருமணம் முடிக்கின்ற பொழுது பெண் வீட்டாருக்கு முறையாக பார்த்தால் எந்த செலவும் கிடையாது, முழு செலவும் இருப்பது மாப்பிள்ளைக்குத்தான். ஏன், அவர்தான் மகர் கொடுக்க வேண்டும், அவர்தான் வலிமா விருந்தும் கொடுக்க வேண்டும், அதுதான் சுன்னத். இதுவல்லாமல் திருமணம் முடித்ததற்கு பின்னால் மாமாவின் வீட்டிலே உட்கார்ந்து 6 மாதம் சாப்பிடு என்பது ஆண்களுக்காக அல்ல. அல்லாஹ் சொல்கின்றான், ஆண்கள் பெண்களை பார்க்க சக்தி வாய்ந்தவர்கள், நாங்கள் சமூகத்திலே மகர் கொடுத்து எங்களுக்கு எது வசதியோ எங்களால் எதை கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம், அல்லாஹ் பறக்க செய்வான், அல்லாஹ் பறக்கத்தின் வாயிலை திறந்துருவான். கணித்துக்குரிய பெரியவர்கள் சொல்லி அது அல்லாமல் நேர் மாற்றமாக முறைகேடாக சுன்னாவுக்கு மாற்றமாக செயல்பட்டால் சம்பாதிப்போம் சம்பாதிப்போம் சம்பாதிப்போம், ஆனால் பறக்கத்தை காண முடியாது. இந்த சமூகத்திலே காண்கின்ற ஒரு நிலை என்னன்னு சொன்னால், ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபரை அண்மையில் சந்தித்தேன். அவருடைய நிகழ்கால நிகழ்வு என்னவென்று சொன்னால், தான் பெற்ற 3 பெண் குழந்தைகளுக்கும் வீடு கட்டி கொடுத்து விட்டு இருந்த சொத்தையும் பங்கு வைத்து விட்டு இருந்ததெல்லாம் கொடுத்து விட்டு இன்று அவர் ஒரு சேலை பகுதியிலே தனது மனைவியோடு வயது முதிர்ந்த நிலையில் ஒரு சிறிய கடையை வைத்துக் கொண்டு அந்த மசிதிக்கு அவர் மட்டும்தான் தொழுகையாளி என்று சொன்னால் பார்த்துக் கொள்ளுங்கள், அந்த இடத்தில் வேற எந்த வீடும் கிடையாது, வேறெங்கும் கிடையாது, இந்த அம்பாறையில் தான், இந்த அம்பாறையில் தான் இல்லை என்று சொன்னால் கூட்டிக் கொண்டு போய் காட்ட முடியும். அவருடைய மனவேதனையை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள், ஏனென்று சொன்னால் இங்கே அந்த மனவேதனை பகிர்ந்து பிரயோசனம் கிடையாது. வயது முதிர்ந்த நிலையில் பெற்றோரை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் நாங்கள், அவர்களை ஒதுக்குப்புறத்திலே கொண்டு போய் சேர்த்துவிட்டால் அதிலே என்ன நியாயம் இருக்கிறது? கண்ணிக்குரிய தெரியவில்லை சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான், பெற்றோரை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு நீ இபாதத் செய்ய வேண்டும் என்று சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றான். நீங்கள் அந்த பெற்றோருக்கு நீங்கள் சி என்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம். ரஹ்மா, அந்த பெற்றோருக்கு நீங்கள் இரக்கம் என்னும் இரக்கையை தாழ்த்துங்கள். அல்லாஹ் சொல்கின்றான், இம்மா எவ்வளவு இந்த கசிபர் அகதுமா ஓ கிலாகுமா, அந்த பெற்றோரில் ஒருவரோ அல்லது இருவரோ உங்களிடம் வயது பெற்று அடைந்து விட்டால் நீங்கள் அவருடைய பேச்சுக்கு மாறு செய்ய வேண்டாம், அவர்களை விரட்ட வேண்டாம், அவர்களை தலைமைக்கு அனுப்ப வேண்டாம், அவர்களை குடிசைகளை வாழ செய்ய வேண்டாம், கண்ணிய சுக்கிரிகளே உங்களோட வைத்து பாருங்கள், அந்த தாயின் பாதத்தின் சொர்க்கம் இருக்கிறது. அந்த தாயின் பாதத்தின் கீழ் தான் சொர்க்கம் இருக்கிறது. இன்று எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. ஏன்? தாயுடைய மனவேதனை, தாயுடைய மனக்கவலை, அந்த பெற்றோரின் கவலை, தாயின் உள்ளத்தை நோவித்தவர்கள், தாயை வெளியே போட்டவர்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம் சில சமூகத்திலே தாயை தந்தையை நாய்க்கூட்டிலே போட்டிருக்கின்றார்கள், தந்தைக்கு வேலையாக குடிசை வைத்து கொடுத்திருக்கின்றார்கள், இன்னொரு பாதிலே தந்தையை கோழிக்கூட்டிலே போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த தந்தையின் மன உளைச்சல் மனக்கவலை இவளை நிம்மதியாக வாழ செய்யுமா? தன் சாவின் மனதை நோய்த்தால் அது சஹாபியா இருந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த உலகத்தை தண்டிக்க விட மாட்டான். மிக முக்கியமான சஹாபி, நபியுடைய தோழர், நபியின் காலத்திலே வாழ்ந்தவர், சக்ராத்துல் மௌத்திலே இருக்கின்றார். நாவுக்கு கலிமா வரவில்லை, நாவுக்கு கலிமா வரவில்லை. அருமை நாயகம் விஷயம் எடுத்து வைக்கப்படுகின்றது, அழைத்துக் கொண்டு வரப்படுகின்றார்கள். நபிசான் சொன்னார்கள், அல்கமா கலிமாவை கூறுங்கள். தடுமாறுகின்றார். நபிகள் தாயை கூப்பிட்டு கேட்டார்கள், அல்கமாவோட விஷயம் என்ன? சொன்னார்கள், அந்த தாய், யார் சொல்லா, என்னுடைய மகன் அல்கமா என்னை மிக நோவித்திருக்கிறார், என்னுடைய மனதை புண்படுத்தி விட்டார், நான் அவரை ஒருபோது மன்னிக்க மாட்டேன். நபிசான் எவ்வளவு சொல்லி பார்த்தார்கள், இல்லை யார் சொல்லா, என்னால் மன்னிக்க முடியாது. நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு விறகை கொண்டு வந்து நெருப்பு மூட்டுங்கள், அதிலே இந்த அல்கமாவை தூக்கி போடுங்கள் என்று சொன்னார்கள். இரக்கமுள்ள தாய் சொல்வார்களே, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல் என்று சொல்வார்கள். அப்போது அந்த இரக்கமுள்ள தாய், வேண்டாம் யாரும் சொல்லுவா, என்னுடைய மகனை நெருப்பிலே போட வேண்டாம், நான் மன்னித்துடுகிறேன் என்று சொன்னதுதான் தாமதம். சுபஹானல்லாஹ், கலிமா சொன்னவர்களாக மரணிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயே நீங்கள் மன்னித்திருக்காவிட்டால் நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் நேத்தா செய்திருப்பான், அல்கமாவை தூக்கி நரகிலே போட்டிருப்பான். ஒரு சஹாபியின் நிலையே அந்த நிலை என்று சொன்னால், இந்த சமூகத்திலே வாழ்கின்ற நாங்கள், என்னுடைய பாவங்கள், நான் கேட்பது பாவம், பேசுவது பாவம், இந்த சிந்தனைகள் பாவமாக இருக்கின்றது. இந்த நிலையில் பெற்றோரின் பதுவாவை பெற்றுக் கொண்டால் வாழ்க்கை நிம்மதியாக கிடைக்குமா? குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? விளைச்சல் பறக்கத்தாகுமா? வியாபாரம் பறக்கத்தாகுமா? மனைவியால் நிம்மதி கிடைக்குமா? இல்லை கணித்துக்குரியவர்களே, மனைவியால் பிரச்சனைகள் உருவாகவே தவிர நிம்மதி கிடைக்காது. ஒரு கதை சொல்கிறேன், ஆதாரம் கிடையாது, ஆனாலும் படிப்பினைக்காக சொல்லுவார்கள். ஒரு மகன் என்ன செய்கிறார், வயது முதிர்ந்த தந்தை, அவரால் சரியான கஷ்டம், வீட்டுக்குள்ள பிரச்சனை, மலம் கழித்துக் கொள்றாரு, சலம் கழித்துக் கொள்றாரு, எப்ப பார்த்தாலும் இருமல், மருமகளை மசோதா பண்ண செய்யறாரு. பாப்பா கொண்டு போயிட்டு ஒரு கிணத்துல போடுவோம், பாப்பா கொண்டு போயிட்டு ஒரு கிணத்துல போடுவோம். இப்ப சரின்னு சொல்லி என்ன செய்யறாரு, தந்த தந்தைய கழுத்து சுமந்து கொண்டு போயிட்டு ஒரு கிணத்துல போட பார்க்கல. அந்த பாப்பா சொல்றாரு, மகன் என்ன இந்த கிணத்துல போடுவானம், என்ன இந்த கிணத்துல போடுவானம், வேறொரு கிணத்துல போடுங்க. மகனுக்கு சரியான ஆச்சரியம், கிணத்துல போட வேண்டா பரவாயில்ல, வேறொண்ட போட சொல்றாரு. மகன் கேட்டாரு, பாப்பா என்ன விஷயம்? அவர் சொன்னாராம், மகன் ஏன் பாப்பா அந்த கிணத்துலதான் போட்டேன், ஏன் பாப்பா நான் இந்த கிணத்துலதான் போட்டேன், எனவே நீ இன்னொரு வேற கிணத்துல போட சொன்னாராம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அன்பர்களே, நண்பர்களே, நாங்கள் முஸ்லீம்கள், என்னை வேற ஊராக பார்க்க வேண்டாம், நான் உங்களோட சகோதரனாக பேசுகின்றேன். அந்த பெற்றோர்களின் கவலைகளை எனது உள்ளத்தை சுமந்தவனாக பேசுகின்றேன். எங்களுடைய பெற்றோருக்கு அநியாயம் செய்துவிட்டு, எங்களுடைய பெற்றோரை குடிசைக்கு தள்ளிவிட்டு, எங்களுடைய பெற்றோரை உள்ளங்களை நோவித்துவிட்டு, நாளைக்கு எங்களுடைய குழந்தைகள் எங்களை நன்றாக பார்ப்பதன் மட்டும் யாரும் பகல் கனவு காண வேண்டாம். இன்று எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் எதை செய்கின்றோமோ நாளை கருதான் எங்களுக்கு என்பதை நன்றாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சொல்லுவார்களே, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நாங்கள் எதை செய்கின்றோமோ அவருடைய பிரதிபலிப்பை இந்த உலகத்திலே மௌத்துக்கு முன்னால் காணாமல் அல்லாஹ் மன்னிக்க செய்ய மாட்டான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு நாள் தினம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி. அவர்கள் வருகின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தைக்கு மரியாதை செலுத்துவதற்காக எழுந்திருக்கவில்லை, இருந்த குட்டு கதிரையிலே அமர்ந்தவாறு இருந்து விட்டார்கள். அல்லாஹ் உடனே வழி அனுப்பினான், யூசுஃபே நீங்கள் உங்களை தந்தையை கண்ணியப்படுத்தவில்லை, உங்கள் தந்தைக்கு மரியாதை செலுத்தவில்லை, இதற்கு பின்னால் உங்களுடைய பரம்பரையில் நாங்கள் நபிகளை அனுப்ப மாட்டோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோர் உள்ளத்தை நோவினை செய்தால், பெற்றோருக்கு மாறு செய்தால், அவர்களை புறம் அவர்களுக்கு முகத்திலே பாய்ந்து பேசினால், அவர்களை குடிசை கழுப்பினால் தண்டனை எங்களுக்கு மட்டுமல்ல முழு பரம்பரைக்கும் என்பதை நாம் பக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பரம்பரையை அந்த சோதனைக்குள்ளாக்கப்படுவார்கள். இதை நாங்கள் விரும்புவோமா? இல்லை கண்டித்துக்குரிய பெரியவர்கள் சகோதரே, இன்று எங்களுடைய குழந்தைக்கு காய்ச்சல் வந்தால், குழந்தைக்கு சுயமேற்பட்டால் நாங்கள் எவ்வளவு தடுமாறுகின்றோம், எவ்வளவு கதறுகின்றோம், எவ்வளவு எத்தனை வைத்தியம் கொண்டு போகின்றோம். முடியுமா இருந்தால் முழு சொத்தையும் வித்தாவது எங்களுடைய குழந்தையை காப்பாற்ற முயற்சிகின்றோம். அதே போன்று எனக்கு கண்டித்துக்குரிய பெரியவர்கள் சகோதரே, எங்களை பெற்றோர் எங்களை பார்த்திருப்பார்கள். இன்று எத்தனையோ பெற்றோர்கள் பிறந்த குழந்தைகளை ஊத்த குப்பையிலே போட்டுவிட்டு செல்கின்றார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் குழந்தைகளை நீர் காண்களிலே போட்டிருக்கிறார்கள். இன்று நாங்கள் பத்திரிகை படித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்களுடைய அருமை தந்தைமார்கள், எங்களுடைய அன்புக்குரிய தாய்மார்கள் தரு முழு வியர்வையை சிந்தி கஷ்டப்பட்டு எங்களை பெற்றெடுத்து எங்களை பராமரித்து அப்படி செய்யாமல் இன்று ஒரு நல்ல நிலை காலாக இருக்கின்றார்களே, அந்த பெற்றோருக்கு நாங்கள் கடைசியில் செய்கின்ற உபகாரம் அவர்களை குடிசையிலே கொண்டு போய் சேர்ப்பதா? யோசிக்க வேண்டும் கண்ணித்துக்குரிய தெரியவுள்ள சகோதரே. அல்லாஹ் சுப்ஹானஹு, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்திருப்போம், அல்லாஹ் தௌபாவை மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள கூடியவன். நாங்கள் திருந்த வேண்டும், நாங்கள் மாற வேண்டும். அந்த சீரன் என்ற தன்மை இஸ்லாத்திலிருந்து எடுபட வேண்டும், அது முற்று முழுதாக இல்லாமலாக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு வாலிபர்கள் முன்வந்து திருமணம் செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை கண்களால் காண்பீர்கள். அல்லாஹ் பரக்க செய்வான், வியாபாரத்தை பரக்க செய்வான். சும்மா யோசித்து பாருங்கள், திருமணம் முடித்து தருகின்ற பொழுது சீதனம் இல்லாமல் தருகின்ற பொழுது அந்த மணப்பெண்ணை தருகின்ற பெற்றோருடைய உள்ளம் மகிழ்கின்ற மகிழ்ச்சியே போதும் எங்களுடைய வாழ்க்கையின் பறக்கத்துக்கு, அந்த மகிழ்வே போதும் எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு. நாங்கள் அவர்களை நோவியப்படுத்திக் கொண்டு மன கஷ்டங்களுக்கு பின்னால் கடன் வாங்கி வட்டிக்கு பணம் எடுத்து கஷ்டப்பட்டு இருந்த காரியை விற்று ஒரு மனிதன் 5 வீடு கட்டுவது சொன்னால் கணித்துக்குரிய பெரியவர் சொல்லி எவ்வளவு சிரமமான காரியம், எவ்வளவு சிரமமான காரியம். இதையெல்லாம் எடுத்து இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்ற முறையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுப்போம் என்று சொன்னால் கண்ணித்துக்குரிய தெரியவில் சொல்லி அல்லாஹ் இந்த உலகத்திலேயும் நிம்மத வாழ்வை தருவான், சந்தோஷ வாழ்க்கை தருவான். நாளே மௌத்துடைய நிலைமையிலே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மௌத்தை தருவான். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒவ்வொரு நபிமார்களும் பயந்தார்கள், என்னுடைய கடைசி நேரம் என்னவாகுமோ. அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லா ஹக்க துகாதி வலா தமூதுன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை உண்மையான முறையிலே தக்வா செய்து வாழுங்கள். மரணிக்கின்ற பொழுது நீங்கள் முஸ்லீம்களாகவே மரணியுங்கள். பேரே மட்டுமல்ல, முஸ்லீம்களை கபூல் அடக்கம் செய்யப்பட்டால் அவர் ஒரு முஸ்லீம் என்பது கிடையாது. முஸ்லீமான பெயர் வைக்கப்பட்டிருந்தால் அவர் முஸ்லீம் என்பது கிடையாது. தாடி வைத்து தொப்பி போட்டு ஜிப்பான் இருந்தால் அவர் எந்த முஸ்லீம் என்பது ஒரு வரைவிலக்கணம் அல்ல. அருமை நாயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னால் ஒரு வரைவிலக்கணம், அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் இஸ்லாமிய வயதிஹி, யார் தனது நாவை விட்டும் தனது கரைத்து விட்டும் பிற முஸ்லீம்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கின்றார்களோ அவர்தான் உண்மை முஸ்லீம், அவர்தான் உண்மை முஸ்லீம். சூரத்தோடு இருக்கிறார், தொப்பியோடு இருக்கிறார், ஜிப்பாவோடு இருக்கிறார், தாடியோடு இருக்கிறார், ஆனால் சீதனம் எடுத்து திருமணம் முடித்திருக்கிறார், அல்லது அடுத்த வீட்டுக்காரனுக்கு பிரச்சனையா இருக்கிறார், அல்ல தனது பெற்றோருக்கு பிரச்சனையா இருக்கிறார், தனது தொழிலாளிக்கு பிரச்சனையா இருக்கிறார், தனது முதலாளிக்கு பிரச்சனையா இருக்கிறார் சொன்னால் இவர் சேர்வதிலே முஸ்லீமாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய உண்மையான யதார்த்தமான முஸ்லீம் என்ற பட்டியலுக்கு இவர் இன்னும் வரவில்லை. அதனால் தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் சூரா ஃபாத்திஹாவில் ஓதுகிறோம், எங்களுக்கு நேரவழியை காட்டுவாயாக. இஸ்லாத்தில் இருந்து கொண்டு ஏன் நாங்கள் நேரவழியை கேட்க வேண்டும்? இஸ்லாத்துக்குள் இருந்து கொண்டு நாங்கள் ஏன் நேரவழியை கேட்க வேண்டும்? இன்னும் நாங்கள் சீர்பெற வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, அவைகளை நாங்கள் தேட வேண்டும், நாங்கள் விளங்க வேண்டும். நாங்கள் வாழ்க்கையிலே
மௌத்துக்கு முன்னால் மார முயற்சிக்க வேண்டும். மௌத்துக்கு பின்னால் கண்டிக்கக்கூடிய தெளிவுள்ள சோழே இன்னொரு சந்தர்ப்பம் கிடையாது. அந்த மௌத்து வந்துவிட்டால் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த மௌத்தை நாங்கள் அடைந்தே தீர வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மௌத்துக்கு முன்னால் நாங்கள் மாறுவோம் என்று உறுதி கொள்வோம். வாழ்பவர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, நீங்கள் முன்வாருங்கள். அல்லாஹ் பார்க்க செய்வான், அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை அபிவிருத்தியே செய்வான். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தீதனம் எடுக்காமல் எமது சமூகத்திலே நாங்கள் திருமணம் முடித்து காட்டுகின்றோம். நாங்கள் ஆண்கள், எங்களுக்கு நாங்கள் முதுகெலும்பு உள்ளவர்கள், நாங்கள் இதற்கு பின்னால் தீதனம் எடுக்க மாட்டோம் என்று முன்வாருங்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை பார்க்க செய்வான். எங்களுடைய சகோதரிகளையும் நாங்கள் சீதம் எடுப்பதற்கு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டோம் என்று உறுதியாருங்கள். அல்லாஹுடைய கட்டளை என்பதை உறுதியாருங்கள். நபியே சுன்னா என்பதை உறுதியாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த மனமகன் சீதனம் கேட்டாரோ அதை பார்க்கும் நல்ல மனமகனை இன்ஷா அல்லாஹ் இந்த மிம்பர் கொண்டு சொல்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் செயல்பாடு செய்து தருவான். ஆக கணிக்கக்கூடிய பெரியவர் சொல்லி நாங்கள் இந்த உறுதியை நாங்கள் உறுதியாக சொன்னால் அல்லாஹ் வாழ்க்கையை பார்க்க செய்வான். யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சுடுவாயாக, எங்களை பெற்றோர் மன்னிச்சுடுவாயாக, எங்களை குடும்பத்தாரை கொண்டு கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களை சமுதாயத்தில் இருக்கின்ற இந்த பாவம் எல்லாருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் பெற்றோருக்கு நான் அல்யாணம் செய்திருந்தால் எங்களை மன்னிச்சுவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் கபிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த கபிலர்கள் சொர்க்கத்தின் பூஞ்சொலியாக மாற்றிடுவாயாக. நம் அனைவரும் ஜெயிக்க கபில் செய்து கொள்வாயாக. யார் அனைத்து மக்களும் பள்ளியல் சிறப்புள்ள மக்களாக மாற்றிடுவாயாக. யா அல்லாஹ் இந்த சீதனம் என்ற அந்த கெட்ட கொடிய பாவத்தை இந்த சமூகத்தில் வேரோடு அனுப்பிடுவாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். Wassalam.
Things that I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله.